بسم الله الرحمن الرحيم
السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திற்காக அரும்பெரும் தியாகங்களை செய்த நல்லோர்கள், குறிப்பாக அல்லாஹுவை நம்பி ஈருலகத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உஹது போர்க்களம் குறித்து கடந்த வாரங்களில் பல்வேறு பிரயோஜனமான உண்மையான நம்முடைய ஈமானிய சிந்தனையை தூண்டக்கூடிய வரலாற்று சம்பவங்களை, சஹாபாக்களுடைய தியாகங்களை சிலவற்றை நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு நபித்தோழர்கள் இந்த போர்க்களத்திலே அல்லாவிற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள், மிகப்பெரிய அர்ப்பணிப்பை அல்லாவிற்காக செய்தார்கள். இவர்களில் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர்தான் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹந்தலா இப்னு அபி ஆமிர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சஹாபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்திலே கூறினார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு நபித்தோழருக்கும் ஒரு சிறப்பை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த சஹாபியுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த சஹாபி போர்க்களத்திலே கொல்லப்பட்டு கிடக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய தோழர் ஹந்தலா அவரை வானவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள், ஷஹீதாகி கிடக்கிறார்கள், மரணித்து விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயத்தை அறிவிக்கிறான். இதை வேறு யாரும் சொல்ல முடியாது. நபியாக இருக்கிற காரணத்தால் இந்த சஹாபியை பற்றிய ஒரு தகவலை நபி அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். நபி அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள், இந்த சஹாபியுடைய உடலை வானவர்கள் எடுத்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு தெரியாது. நபி அவர்கள் இந்த காட்சியை கண்டவுடன் நபி தோழர்களிடம் கூறினார்கள், உங்களுடைய தோழர் ஹந்தலா என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய மனைவியிடத்திலே விசாரியுங்கள், என்ன விஷயம் என்று தெரியவில்லை, வானவர்கள் இவரை குளிப்பாட்டுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் போர்க்களம் முடிந்து ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியிடத்திலே என்ன விஷயம், எப்படி அவர் போருக்கு சென்றார், எந்த நிலையில் சென்றார் என்று விசாரித்தார்கள். மனைவி சொன்னார்கள், அவர் என்னுடன் இல்லறத்திலே ஈடுபட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில்தான் போருக்கு புறப்பட வேண்டும் என்ற செய்தி அவருக்கு வந்தது. உடனே இந்த அச்சமான நேரத்தில் அவர் கடமையான குளிப்பை கூட நிறைவேற்றாமல் போர்க்களத்துக்கு சென்று ஷஹீதாகிவிட்டார் என்று அவர்களுடைய மனைவி கூறிய தகவலை நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், எனவேதான் வானவர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டினார்கள் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த போர்க்களத்திலே எப்படியெல்லாம் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய கண்களில் கண்ணீர் வடியக்கூடிய நிகழ்வுகள் தான் இவையெல்லாம். ஒரு மனிதன் இந்த நேரத்தில் கூட, இந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பான், பலகீனப்பட்டு இருப்பான், மனைவியோடு அவன் சந்தோஷமாக இருந்திருக்கிறான், அந்த மனைவியை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு போர்க்களத்துக்கு போய் சண்டை போட்டு உயிரை தியாகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் வலுகிறதென்றால் இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஹம்தா ரலியல்லா அன்ஹு அவர்களை வரலாறு நெடுகிலும் ஒரு சிறப்பு பெயரை சொல்லி அழைப்பார்கள். என்ன பெயர் தெரியுமா? ஹசீலுல் மலாயிக்கா. அவங்களுக்கு பேர என்ன? ஹசீலுல் மலாயிக்கா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். இந்த சஹாபி இவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை வழங்கினான் என்பதை பார்க்கிறோம். ஆக இதுபோன்ற சிறப்புகள், உயர்வான அந்தஸ்துகள், இதெல்லாம் எதனால் கிடைத்தது? இப்படி ஒரு போர்க்களத்தை அல்லாஹ் நிகழ்த்தி அதில் சஹாபாக்களுடைய தியாகங்களை வெளிப்படுத்தி அதன் மூலம் இந்த சிறப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல் இந்த போர்க்களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்து ஷஹீதான ஒரு சஹாபிதான். பரவலாக இவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த சஹாபியும் ஷஹீதானார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உசைரிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு நீண்ட காலம் கழியவில்லை, ஒரு சில நிமிடங்களில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்த ஒரு சஹாபிதான் இவர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்தில் கேட்கிறார்கள், ஹத்தீசூனி அன் ரஜுலின் தஹலல் ஜன்னத்தை லம் யுசல்லி கத்து, ஒரு தொழுகை கூட தொழுகாமல் சொர்க்கத்துக்கு சென்ற ஒரு மனிதரை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஒரு தொழுகை கூட அவர் தொழுதிருக்கக்கூடாது, ஆனால் சொர்க்கம் சென்றிருப்பார். நம்மளாம் என்ன, தொழுகாதானே சொர்க்கம் போக முடியும்? ஆனால் ஒரு சஹாபி தொழுகவில்லை, ஒரு தொழுகை கூட தொழுகவில்லை, ஆனால் சொர்க்கம் சென்று விட்டார். இவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் ஆச்சரியத்தோடு, இதென்ன, ஒரு தொழுகை கூட தொழுகவில்லை, சொர்க்கம் சென்று விட்டாரா, அவர் யார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் உசைமிரிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய இந்த வரலாற்று உண்மையை தெளிவுபடுத்துகிறார்கள். பனு அப்தில் அஷ்ஹல் என்ற குலத்தைச் சார்ந்த உசைரிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துக்கொண்டே வந்தார்கள். அவர்களுடைய கூட்டத்தார்கள் முஸ்லிம்கள், ஆனால் இவர் முஸ்லீம் இல்லை. எவ்வளவோ அவருக்கு உபதேசம் செய்தார்கள், எடுத்துச் சொன்னார்கள், ஆனால் உசைரிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. ஆனால் பனு அப்தில் அஷ்ஹத் குலத்தார் உஹது போர்க்களத்திலே கலந்து கொண்டக்கூடிய அந்த நேரத்தில், போர்க்களம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு அன்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் எப்போது ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொல்ல முடியாது. நம்ம ஒரு 10 தடவை பிரச்சாரம் பண்ணுவோம், அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வராமல் இருக்கலாம். எந்த நேரத்தில் நாம் அவர் வரமாட்டார் என்று நினைப்போமோ அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவி விடுவார். அல்லாஹ்வுடைய கையிலே மனித உள்ளங்கள் இருக்கிறது. அவன் நாடினால் யோ கல்லிபுஹா கைஃபயஷா, தான் நாடிய நேரத்தில் அவன் எப்படி வேணுமானால் மனித உள்ளங்களை மாற்றி விடுவான். அந்த அடிப்படையில் போர்க்களம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஏற்பட்டவுடன் அவர் என்ன செய்கிறார்? போர்க்களத்துக்கு வருகிறார். போர்க்களத்திலே குதித்து வாட்களை உருவி தன்னாலான பங்களிப்பை செலுத்தி இந்த போர்க்களத்தில் அவர்களும் வெட்டப்பட்டு உயிர் பிரியக்கூடிய தருவாயில் அவர்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். உயிர் பிரிய போகிறது, கடைசி கட்டம். இந்த சக்கராத் ஹால் என்று சொல்வோம் அல்லவா, உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் அடைந்திருக்கிறார். அப்போது இவருடைய குலத்தார்கள், பனு அப்தில் அஷ்ஹல் குலத்தார்கள் பார்க்கிறார்கள். பார்த்தால் உசைரின் களத்திலே கிடக்கிறார். அவர்களுக்கு ஆச்சரியம், நீ ஏன்பா போருக்கு வந்த, எங்களுக்கு எதிராக நீ போரில் கலந்து கொண்டாயா, அல்லது ரஹபத்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது அன்பு கொண்டு ஆசை கொண்டு அதனால் நீ போர்க்களத்திலே கலந்து கொண்டாயா? ஏன்னா அவங்களுக்கு டவுட்டா போயிருச்சு, ஒருவேளை நமக்கு எதிராக வந்து களத்தில் கலந்திருப்பாரோ என்ற அளவுக்கு நினைக்க ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் உசைரிம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், பல் ரஹபத்தன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது எனக்குள்ள அன்பின் காரணத்தால் தான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டேன். ஆமந்து பில்லாஹி வ ரசூலிஹி வ அஸ்லம்து, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், முஸ்லிமாகிவிட்டேன் என்று அவர்கள் அந்த நேரத்தில் தான், ஷஹீதான நேரத்தில் தான் அவர்கள் முஸ்லிமானார்கள், மரணிக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் முஸ்லிமாகிறார் என்ற செய்தி மக்களுக்கு தெரிகிறது. இந்த காட்சியை கண்ட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உசைரிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வை பற்றி தெரிவித்தார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லா மின் அஹலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராகி விட்டார் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா. இதுக்கு முன்னாடி அவர் எந்த நிலையில இருந்தார்? நரகத்துக்கு செல்லக்கூடிய நிலையில் இருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அல்லவா, நீங்கள் உங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், நீங்கள் உங்களுடைய தாயுடைய வயிற்றிலே சினை முட்டையாக இருக்கும் போதே அல்லாஹ் எழுதிவிட்டான் யார் யாரெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டான். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பான், கடைசியில் நரகத்துக்குரிய காரியத்தை செய்து நரகவாசியாகி விடுவான். ஒரு மனிதன் நரகத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பான், அவன் விஷயத்தில் எழுதப்பட்ட விதி அவனை முந்தும், ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய காரியத்தை செய்து அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். இந்த அடிப்படையில் உள்ள ஒரு சஹாபிதான் யாரு? உசைர் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடைசி நேரத்திலே இஸ்லாத்தை தழுவி ஒரு தொழுகை கூட இல்லை, அந்த நேரத்திலே அவர்கள் போர்க்களத்திலே ஷஹீதாகி சொர்க்கவாசி என்ற பட்டத்தை பெற்றார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாடினால் எப்படிப்பட்ட உறுதியை கூட கொடுப்பான். நாம் எவ்வளவு காலமா முஸ்லீமா இருக்கிறோம், பல்வேறு வசனங்களை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டிருக்கிறோம், ஆனால் அவர்களிடத்துல கூட இல்லாத ஒரு சில உறுதிகள் சில நேரங்களில் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களிடத்துல அந்த உறுதிகளை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்கள் அப்படியும் இருப்பாங்க, சரியான கொள்கை இன்னும் உள்ளத்தில் ஆள பதியாமல் இருந்தால் அவரிடத்தில் உறுதியை பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடினால் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த கொள்கையிலே சபாத்தை யகீனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்குவான். நம்ம பார்க்கிறோம்ல ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்திலே குதித்த சூனியக்காரர்கள் என்ன செஞ்சார்கள்? ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வா மூசா, ஹா மூசா ஹாருனுடைய ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். ஃபிரௌன் மிரட்டுகிறார், அவங்களுடைய தலையை வெட்டுவேன், கையை வெட்டுவேன் என்று சொன்னான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ஃபக்திமா அந்த கால், நீ என்ன தீர்ப்பு வழங்குவாயே வழங்கிக்கொள், இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் அத்-துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் தானே உன்னால் தீர்ப்பு வழங்க முடியும். இது எப்ப சொன்னாங்க அவங்க? ஆமன்னா பி ரப்பி ஹாருன வா மூசா, ஹாரூன் மூசாவுடைய ரப்பை நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று இஸ்லாத்தை தழுவிய மறுநொடியில் அவர்கள் சொன்னார்கள், வெட்டினால் வெட்டிக்கொள், குத்தினால் குத்திக்கொள், கொலை செய்தால் செய்துகொள், உலகத்தில் தானே நீ தீர்ப்பு வழங்குவாய், மறுமையில உன்னால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் என்பதை நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். இப்படி இஸ்லாத்துக்கு வந்து மிகப்பெரிய தியாகம் செய்து அல்லாவுக்காக ஷஹீதான ஒரு சஹாபிதான் உசைர் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுபஹான் அல்லாஹ். இப்படி வரலாறு நெடுங்கிலும் உஹது போர்க்களத்திலே ஏராளமான சஹாபாக்களுடைய தியாகங்கள் மலிந்து கிடக்கிற சகோதரர்களே, இதுவெல்லாம் கதை அல்ல, கற்பனை அல்ல, கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று நாம் காதிலே வாங்கிவிட்டு செல்லக்கூடிய விஷயம் அல்ல. நாம் எதை பேசுகிறோமோ எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்த வேண்டும், அதுதான் பெரிய விஷயம். மணிக்கணக்கிலே பேசிவிடலாம், மணிக்கணக்கிலே பயான்களிலே கலந்து விடலாம், ஆனால் இந்த செய்தி இந்த சம்பவம் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, நமக்கு என்ன படிப்பினையை தருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. அதுபோல் இந்த உஹது போர்க்களத்தில் இன்னொரு ஒரு தியாகி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களுடைய தந்தை இவர்களுடைய மகனார் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, பல்வேறு ஹதீஸ்கள் ஜாபீர் ரலியல்லாஹு அவர்களை அறிவித்தார்கள் என்று வரும். அவர்களுடைய தந்தை தான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உண்மையில் இந்த சஹாபி வரலாற்றில் நம்ம இவருக்கு ஒரு புது பெயராக நமக்கு தெரிந்தாலும், நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு சஹாபியாக இருந்தாலும், ஆனால் உஹது போர்க்களத்திலே மிகப்பெரிய தியாகங்களை செய்து அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்தையும் பெற்று உலகத்திலேயே அல்லாஹ்வால் இவர்களுக்கு மொஜிசா, இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் பல்வேறு மொஜிசாக்களை வழங்கினான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான். இவர்களுடைய நண்பர் ஃப்ரெண்டு யாருன்னா அம்ர் இப்னு ஜமூஹ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, கடந்த பயான்ல கூட சொன்னோம், அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை பத்தி உள்ள சுருக்கமா யாராவது ஒரு அடையாளத்தை சொல்லுங்க பார்ப்போம். அம்ர் இப்னு ஜமூஹ், அவங்களை பத்தி நம்ம கடந்த பயான்ல பேசியிருக்கிறோம், போன வாரம் பயான்ல பேசுறோம். யாரு? கூச்சப்படாதீங்க சொல்லுங்க. நபம் இல்லையா? ஒரு சஹாபி ஊனமாக இருந்தார், வயசானவராக இருந்தார், அவருக்கு போருக்கு வர்றது கடமை இல்லை, பிள்ளைங்களாம் எவ்வளவோ சொன்னாங்க, சொன்னாலும் நான் போருக்கு போவேன்னு சொல்லி ஷஹீதானார் இல்லையா? அந்த சஹாபி பேர் என்ன? அம்ருபுனுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே அன்சாரிகள் தான், முஹாஜிர்கள்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம படிச்சுட்டோம். இனி வரக்கூடிய சஹாபாக்கள் எல்லாருமே அன்சாரிகள் தான். இந்த அம்ருபுனு ஜமூஹ் அவர்களுடைய நண்பர் தான் யாரு? அப்துல்லா இப்னு அம்ருபுனு ஹராம். ரெண்டு பேரும் ரொம்ப சிநேகிதர்களா இருந்தாங்க, ரெண்டு பேரும் இந்த போர்க்களத்தில் ஷஹீதானார்கள். இந்த சஹாபி எப்படி ஷஹீத் ஆகிறாங்கன்னு பாருங்களேன். இவங்களுடைய மகனார் தான் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னவுடன் பரவலாக என்ன பள்ளி படிப்பு படித்த காஃபிர்களுக்கு கூட தெரியும், ஏன்னா பாடப்புத்தகத்தில் கூட வந்திருக்கும். ஜாபீர் அவர்களுக்கு நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? தமிழ் புத்தகங்கள்ல இந்த சீரா புராணம் அப்படின்னு வரும் இல்லையா, அதுல இந்த சம்பவம் அதிகமாக இடம்பெறும். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த அற்புதம் அப்படின்ட்டு பரவலாக பிரபலியமா பேசுவாங்க. ஒரு வரலாறு, இந்த சஹாபி போர்க்களம் முகது போர்க்களம் நடக்கும்போது தன்னுடைய மகன் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், என்னுடைய அருமை மகனே, உஹது போர்க்களம் வரப்போகிறது, வரப்போகிறது, நபித்தோழர்களில் முதன் முதலாவதாக நான் தான் கொல்லப்படுவேன் என்று நான் கருதுகிறேன். எப்படிலாம் வசியத் பண்றாங்க பாருங்க. தான் மரணிக்க போகிறோம் என்பதை உணர்ந்து தன்னுடைய மகனை அழைத்து வசியத் செய்கிறார்கள். ஒரு தந்தை இறுதி கட்டத்திலே மகனுக்கு செல்லக்கூடிய வசியத்தை பாருங்கள். நபித்தோழர்களில் முதன் முதலில் நான் தான் கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கிறேன். ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வலிமை என்ன, ஆற்றல் என்னங்கிறது அவரவர்களுக்கு தெரியும். நான் தான் முதல் கொல்லப்படுவேன் என நினைக்கிறேன். எனக்கு பிறகு உன்னை விட என்னிடத்திலே மதிப்பிற்குரிய ஆள் யாருமே கிடையாது. என்னிடத்தில் மிக மதிப்பிற்குரிய ஆள் நீதான், கைர நஃப்ஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை தவிர்த்து அவங்களுடைய இடம் யாருக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. மகனை அழைச்சு சொல்றாங்க, நபி அவர்களை தான் நான் மிகவும் நேசிக்கிறேன், நபி அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் அவர்களுக்கு பிறகு என்னிடத்தில் மிக அந்தஸ்துக்குரியவர், சிறப்புக்குரியவன் நீந்தான். என் மீது கடன் இருக்கிறது, கடனை நீ நிறைவேற்று. அவர்களுக்கு ஆறு பெண் குழந்தைகள். எத்தனை பெண் குழந்தைகள்? ஆறு பெண் குழந்தைகள். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, ஆறு பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகளை பற்றியும் சொன்னார்கள், உன்னுடைய சகோதரிகளை நீ நல்ல முறையில் நீ பார்த்துக்கொள். அவங்க கடனை விட்டு ஓடல. அந்த நேரம் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு மனுஷன் என்ன நினைப்பான்? போருக்கு போகணும்னு நமக்கு சிந்தனை வருமா? நம்ம இவ்வளவு கடன் வச்சிருக்கோம், ஆறு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறோம், ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன ஒரு 25 வயசு வாலிபர், அவர் இந்த நேரத்தில் என்ன சிறுவர், ஒரு 10-12 வயசு உள்ள ஒரு சின்ன சிறுவராகத்தான் இருக்கிறார். ஆனால் அவர்கள் போருக்கு போறதை எந்த அளவுக்கு தேர்வு செஞ்சாங்க, போருக்கு போய் ஷஹீதாகணும், அல்லாஹ் அவதான் விரும்பினாங்க, ஷஹாதத்து வேணும், இந்த போர்ல கொல்லப்பட்டு நம்ம எப்படியாவது சொர்க்கம் போகணும். அப்ப ஈமான் என்பது சும்மா வார்த்தையில மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. உண்மையிலே அவர்கள் அல்லாவை நம்பினார்கள், சொர்க்கத்தை நம்பினார்கள், நரகத்தை நம்பினார்கள். இந்த உலகத்தை விட மறுமை உண்மையிலேயே உயர்ந்தது, இந்த உலகம் அழியக்கூடியது, அற்பமானது என்ற நம்பிக்கையெல்லாம் அவர்களுக்கு ஆழமாக இருந்தது. ஆக தன்னுடைய குடும்பத்துடைய நிலை இவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. இந்த சஹாபியுடைய குடும்பத்துடைய நிலை, கடனுக்கு மேல கடன், பொறுப்புதாரி யாரு, சின்ன மகன், அவங்க கூட பக்குவ வயச பருவ வயசு அடையாத நிலையில உள்ள ஒரு நெருக்கத்தில் உள்ளவராக இருக்கிறார், ஆறு பெண் குழந்தைகள் வேற இருக்கிறாங்க, குடும்பத்துடைய நிலைமை. இந்த நேரத்தில் நான் போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகிறேன், நான் கொல்லப்படுவேன் என்பதையெல்லாம் மகனிடத்திலே சொல்லி கடனை நீ நிறைவேற்று மகனே என்று மகனுக்கு வசிய செய்துவிட்டு போர்க்களத்துக்கு செல்கிறார். அவர் சொன்னதை போன்று முதலில் கொல்லப்பட்ட சஹாபியாரு இவங்கதான். இவங்க போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. எப்படி கொல்லப்பட்டாங்கன்னா, சுபஹானல்லாஹ், அதெல்லாம் நம்ம உலகத்துல ஒரு இழிவாக கூட ஈமான் இல்லாதவங்க பார்ப்பாங்க, இழிவாக, ஒரு தோல்வியாக, ஒரு கொடூரமான, கேவலமாக கூட பேசுவாங்க. ஆனா ஒரு மூமினை பொறுத்தவரை உலகத்தில் அவனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அது இழிவல்ல. இழிவா? ஒரு மூமினுக்கு நமக்கு என்ன இழப்பு வரட்டுமே? உதாரணமா ஊர்ல பேசுவாங்க, நீலாம் கார்ல அடிபட்டு தான்டா சாப்பா அப்படிம்பாங்க. கார்ல அடிபட்டு செத்தா நமக்கு ஷஹீது. என்ன கார்ல அடிபட்டு செத்தா என்னது? அது இழிவா? அது அதனை சபிக்கக்கூடிய ஒரு காரியமா? அப்படி அடிபட்டு ஈமானோட நம்ம அந்த நிலையில மௌத்தா போனா, கோரமான மௌத்துகள்லாம் வந்தா நமக்கு என்னது? ஷஹீது தான். அப்ப இதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம். சஹாபாக்கள் அப்படித்தான் நம்பி இருந்தாங்க. உலகத்துல வந்து மோசமான நிலையில், கோரமான முறையில் மரணிக்கிறது இழிவுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த போர்க்களத்துக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க சகாதத்தான் நினைச்சாங்க. அதனாலதான் பார்த்தோம் பல்வேறு சஹாபாக்கள் அல்லாட்ட எப்படி துவா செஞ்சாங்க. போனட்ட பார்த்தோம்ல அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய மூக்கு அறுக்கப்படணும், என் காது அறுக்கப்படணும், நான் அடையாளம் தெரியாத அளவுக்கு குதரப்பட வேண்டும், நீ ஏன் என்கிட்ட கேட்கணும், உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லணும். அப்ப இதெல்லாம் என்ன, இதான் சஹாபாக்கள் இப்படி விரும்பினாங்க. அல்லாவுக்காக சகல தியாகங்களையும் செய்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர்க்களத்தில் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்றால், எதிரிகள் அவர்களை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் அவர்களை எதிரிகள் குதறி விடுகிறார்கள், உருக்குலைத்து விட்டார்கள். மூக்கு அறுத்து காதுகளை அறுத்து பார்ப்பதற்கு யாரும் சகிக்க முடியாது. ஒரு சில காட்சிகள் நம்ம சாம்ல பார்க்கிறோம்ல, குழந்தைகள் மண்டையெல்லாம் உடைந்து மண்டையில் உள்ள மூளைகள் வெளியே வந்து ஒன்றுமில்லாத ஒரு பொருளாக எத்தனையோ காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடியல. அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்காம என்ன செய்யறோம், கடந்து போயிடுறோம். இத்தனைக்கு அவர்கள் நம்முடைய உடன் பிறப்புகளைப் போல நம்ம நேசிக்க வேண்டியவர்கள், ஆனா நமக்கு சகிக்க முடியல. சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு நிலையைத்தான் காஃபிர்கள் ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் அவருடைய உடலை போர்வையால் மூடியிருக்கிறார்கள். மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவன், அவர் என்ன செய்கிறார், தந்தையிடம் வருகிறார். தந்தையை ஷஹீதாகி மரணித்து மையத்தாக போர்வை பொருத்தி படுக்க வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த மகனுக்கு எவ்வளவு கவலை இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு கவலை, பல்வேறு கவலைகள், தன்னுடைய சகோதரிகளை நினைத்து, தந்தை விட்டு சென்றிருக்கக்கூடிய கடனை நினைத்து, அதையெல்லாம் விட மேலாக தந்தையை இழந்து விட்டோமே என்ற ஒரு கவலை ஒரு மகனுக்கு எப்படி மிகைத்திருக்கும். தன்னுடைய தந்தையை போர்வையை விலக்கி அவர் பார்க்கிறார். தந்தையை பார்த்தவுடன் அவரால் பொறுக்க முடியவில்லை, சப்தமிட்டு அழுது விடுகிறார். உடனே கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அவரை இழுத்து மறுபடியும் அவருடைய உடலை மூடுகிறார்கள். ஜாபிர் அலியல் அவர்கள் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் தந்தையை பார்க்க வேண்டும் என்று போர்வையை இழுக்கிறார். மறுபடியும் அழுகை. இப்படி அவர்களை சஹாபாக்கள் ஆசுவாசப்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலை. அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் அவர்களுடைய சிறப்பை சொன்னார்கள். ஃபமா ஜாலத்தில் மலாயிக்கத்து துதில்லுஹு பி அஜ்னிஹதிஹா ஹத்தா ருஃபிஅ, இவர் உயர்த்தப்படுகின்ற வரை வானவர்கள், இவரை தூக்குற இவருடைய உடலை தூக்குற வரைக்கும் வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் இவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். வெயில் உள்ள நிலையில வச்சிருப்பாங்க போல, வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் இவருக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக அல்லாஹ்வுக்காக நம்ம தியாகம் செய்தால், நம்ம அர்ப்பணிப்புகளை செய்தால் வானவர்கள் நமக்கு நெருங்குவார்கள், வானவருடைய உதவி கிடைக்கும். வானவர்கள் குளிப்பாட்டுவார்கள், நமக்கு நிழல் கொடுப்பார்கள். அல்லாஹ் தஹாஃபு வலா தஹசனு, கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்றெல்லாம் ஆறுதல் சொல்வார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள்ங்கிறத பார்க்கிறோம். இன்னும் இந்த சஹாபியுடைய வாழ்க்கையில நிறைய சிறப்புகள். ஒரு முறை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு உடைந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். தந்தை இறந்த பிறகு உடைந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் அவர்களை பார்த்து, ஜாபிரே ஏன் நீ உடைந்து போயிருக்கிறாய், துக்கமாக இருக்கிறாய், என்னுடைய தந்தை கடனை விட்டு சென்றிருக்கிறார், தந்தை இறந்து விட்டார், அதை நினைத்து நான் கவலையில் இருக்கிறேன். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் அவர்களே, அஃலா உபஷீருக்க பிமா லகையல்லாஹு பிஹி அபாக்க, உங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் என்ன வழங்கினான் அது குறித்து உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்லட்டா, அல்லாவின் தூதரே நற்செய்தி சொல்லுங்கள். துன்பப்பட்ட சஹாபாக்களுக்கெல்லாம் நற்செய்தி இதுதான் நற்செய்தி. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாரிடத்திலே பேசினாலும் திரைக்கு அப்பால் இருந்துதான் பேசியிருக்கிறான். இது அல்லாஹ் பரவாயில்ல, யார்ட்டையும் நேரடியா பேச மாட்டான். நேரடியா பேசின ஒரு நபி யார், கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினான் என்றெல்லாம் திருமறை குர்ஆன்ல வருகிறது. ஆக நபிமார்களிடத்தில் அல்லாஹ், அது எல்லா நபி இடத்துல இல்ல, குறிப்பிட்ட சில நபிமார்களிடத்தில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதரடாக இருந்தாலும் அல்லாஹ் பேசும்போது திரைக்கு அப்பால் இருந்துதான் பேசுவான். ஆனா அல்லாஹ் ஷஹீதான உன்னுடைய வாப்பாவுக்கு உயிரை கொடுத்து ஃபகல்லமஹு கிஃபாஹன், அவரிடத்தில் நேரடியாக அல்லாஹ் பேசினான். உன்னுடைய தந்தையிடத்திலே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசினான். என்ன பேசினான் தெரியுமா, யா ஆபுதி, என் அடிமையே, தமன்ன அலைய, என்னிடத்தில் நீ ஆசைப்படு, நீ விரும்பியதை கேள், வாழ்த்திக்க நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்டான். அப்போது அப்துல்லா இப்னு அம்ரு இப்னுல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாங்க தெரியுமா? நம்ம என்ன கேட்போம், சரி உலகத்தை தான் கஷ்டப்பட்ட துன்பப்பட்டோம், போய் தொலையுது, இனிமேலாவது என்ன செய்வோம், மாதுளம்பழம், ஹூருலீன்கள், பாலாறு, தேனாறு எவ்வளவோ இருக்கு சொர்க்கத்துல, அதை அனுபவிக்க வேண்டியதுதான. அதா கேட்கல, அவங்க மரணித்து ஷஹீதாகி அல்லாவிடத்தில் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாவிடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா, யா ரப்பி, என் இறைவா, துஹயீனி, எனக்கு மறுபடியும் உயிரை கொடு, ஃபஉக்துல ஃபீக சானியா, இரண்டாவது முறை மறுபடியும் நான் உனக்காக நான் கொல்லப்பட வேண்டும், யா அல்லாஹ், இதுதான் எனக்கு வேணும்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். ஏன், அல்லாஹ்வுடைய அன்பு, அவங்க அல்லாஹ்வுடைய இது, அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை நமக்கு ஏற்படுத்துகிறது, மறுபடியும் உனக்காக நான் ஷஹீதாக வேண்டும் என்று இதை கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், இல்லை, என்னிடத்திலே வந்துவிட்டால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள், இதை நான் தீர்ப்பாக்கி விட்டேன், விதியாக்கி விட்டேன் என்று சொல்லி, அப்போதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைக்காதீர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கு வழங்குகிறான், அவர்கள் தனக்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்கள் விஷயத்துல தான் இந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்கிறான், அல்லாஹ் இறக்குகிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் நேரடியாக பேசுறதும், இந்த மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்கள் மரணித்தவர்கள் இல்ல, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு சொல்கிறான். அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொன்னார்கள். என்ன செய்தி, யா அல்லாஹ், என்ன மறுபடியும் இந்த உலகத்துக்கு நீங்கள் அனுப்புங்கள், அனுப்பு, ஏனென்றால் என்னுடைய சகோதரர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டும். என்ன செய்தி, அவர்கள் அல்லாஹ்வுக்காக நீங்கள் போரிடுங்கள், அல்லாஹ்வுக்காக தியாகங்களை செய்யுங்கள், எனக்கு கிடைத்த இந்த சிறப்புகளை அவர்களுக்கு நாம் சொன்னால் அவர்கள் போருக்கு பயப்படாமல், போரையிலே புறமுதியிட்டு ஓடாமல் உனக்காக தியாகம் செய்வார்கள் என்றெல்லாம் பேசினார்கள் என்ற செய்திகளையும் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் இந்த சஹாபிக்கு உலகத்திலே கூட ஏற்பட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய தந்தை இந்த போர்க்களத்திலே தனியாக அடக்கம் செய்யப்படவில்லை, ரெண்டு மூணு சஹாபாக்களோடு சேர்ந்து ஒன்றாக ஒரே துணியில், கஃபனில், ஒரே குழியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இது அவங்களுக்கு மனசுல ஒரு நெருடலாவே இருக்குது, நம்முடைய தந்தைக்கு ஒரு குழி கூட நமக்கு தோண்டலையே, ஒரு தனியாக கூட நம்ம வைக்கலையே, அந்த நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆறு மாசம் கழிச்சு, எத்தனை மாசம் கழிச்சு, ஆறு மாசம் கழிச்சு, சரி நம்ம தந்தையை மறுபடியும் எடுத்து என்ன செய்வோம், தனி குழியில வச்சிருவோம் சொல்லி குழியை தோண்டுகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஆறு மாசம் கழிச்சு அவங்களுடைய உடலை நான் எடுத்தேன், அப்போது பார்த்தால் இப்ப வச்சா உடம்பு எப்படி இருக்கும், குழிக்குள்ள இப்ப உடலை இறக்கினால் எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் என்னுடைய தந்தை இருந்தார், ஆனால் காது பகுதியில கொஞ்சம், இந்த பகுதியில மட்டும் சிறிதளவு அரித்து போயிருந்தது, மற்றபடி அவருடைய உடல்கள் முழுவதும் இப்ப குழியில வைத்ததை போலத்தான் இருந்தது. சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு நாள் கழிஞ்சிருக்குது, ஆறு மாசம் கழிஞ்சிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமும் இந்த சஹாபி விஷயத்துல நடந்ததுங்கிறத பாக்கிறோம். இப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயர்வான அந்தஸ்துடைய அடையாளங்கள். யாருடைய உடல் வந்து பாதுகாக்கப்படும், நபிமாருடைய உடல்கள் தானே, அல்லாஹ் மண்ணரிக்காம என்ன செய்வான், பாதுகாப்பாங்கிறத ஹதீஸ்ல இருக்குது. அது மாதிரி பாருங்க, இந்த குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் அவங்களுடைய நீயத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹ் நினைச்சான்னா, சில நேரங்கள்ல அந்த நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவங்க நபி ஆக மாட்டாங்க, ஆனா நபிமார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன சிறப்புகளை கொடுக்கிறானோ அது போன்ற சிறப்புகள் எல்லாம் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏன், அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதி, அந்த தியாகத்துடைய வலிமை. அதுபோல ஹதீஸ்ல பார்க்கிறோம், கடனை எப்படி அடைச்சாங்க, அது ஒரு மிகப்பெரிய மோஜிஸா, மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஏன்னா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடனை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. கடன், இவர் மரணித்தவுடன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கடன்காரர் வருகிறார்கள், வந்து கடுமையா பேசுறாங்க. பாருங்க, ஒரு பருவ வயசை கூட அடையாத நிலையில இருக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து கடன்காரர்கள் வந்து கடனை கேட்கிறாங்க. இவர்கள் வந்து ஒரு பேரித்த மர தோட்டத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள், பேரித்த மர தோட்டம் இருக்கிறது, கடன்காரர்கள் வந்து கேட்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த தோட்டம் இருக்குது, அதுல உள்ள கனிகளை எல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்க உங்க கடனுக்கு அதுல என்னென்ன கனிகள் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க கேட்கிற இந்த குறிப்பிட்ட கணக்குல என்னால தர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு விளங்குது கடனை அடைக்கிற அளவுக்கு கனிகள் இல்ல, நம்மிடத்துல விளைச்சல் இல்லைன்னு விளங்குது. அதனால என்ன இல்லாதப்ப என்ன செய்ய, இருக்கிறத எடுத்துட்டு போங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும். அது ஜாபீர் அலியில உங்க சொல்றாங்க. ஆனா கடன்காரர்கள் இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்க அவங்க கொடுத்தது எங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் சொல்லி மகனார்ட்ட வந்து இப்படி கேட்கறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது, யூதர்கள். யூதர்களா இருந்தவங்க தான் இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, ஏன்னா அவங்களுக்கு தொழிலே வட்டில் வட்டி. ஒரு முஸ்லீமா இருந்தா, ஒரு ஈமான்தாரியா இருந்தா என்ன செய்வோம் நம்ம, சரி வாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நீ மகனா இருக்கிற, நீனு சின்ன பிள்ளையா இருக்கிற, உங்களுக்கு வேற 6 குழந்தை இருக்குது, அல்லாவுக்காக நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அது நமக்கு மார்க்கத்தில் சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவர்கள் யூதர்களாக இருக்கிறனால கடுமையான போக்க கடைபிடிக்கிறாங்க. ஜாபீர் அலி இல்லவங்க, அப்ப எனக்கு அவகாசமாவது கொடுங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இல்ல அவகாசமும் உனக்கு கிடையாது, இப்பயே கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சரிதாவது கொஞ்சமாவது நீங்க கடனை தள்ளுபடி பண்ணுங்களேன், கடனை கொஞ்சமாவது தள்ளுபடி பண்ணுங்க. அதுவும் கிடையாது, தோட்டத்தையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கடனை தள்ளுபடியும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவகாசமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கும், சுபஹான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் சொல்றான்ல, வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் நமக்காக முயற்சி செய்கிறாரோ பாடுபடுகிறாரோ அவருக்கு நம்முடைய வழியை காட்டுவோம். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நம்ம களத்துல இறங்கணும் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படியும் அவனுடைய உதவியை நமக்கு காட்டுவான். அதை நம்ம இந்த ஹதீஸ்கள்ல பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நேரத்தில் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களே, கடன் தொல்லை தலைவிரித்து ஆடுகிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, கடன்காரர்களிடம் நீங்கள் பேசுங்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கோரிக்கை வைக்கிறார்கள். நபி அவர்களும் பரிந்துரை பேசுறாங்க, கொடுக்கறத வாங்கிட்டு போங்கப்பா, ஏதாவது தள்ளுபடி பண்ணுங்க, கஷ்டப்படுறாரு சின்ன பிள்ளை, என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. கடன்காரர்கள் பிடிவாதமா இருக்கிறாங்க. கடைசி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி உன்னுடைய தோட்டத்துக்கு போ, இருக்கிற கனிகளை எல்லாம் பறிச்சு தனித்தனியா வை, நான் வர்றேன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் போனார்கள், கூட அபூபக்கர் சித்தீக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் போறாங்க. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்க. ஆரம்பத்தில் உள்ள நிலைமை என்ன, இருக்கிற கனிகளை வச்சு கடன் அடைக்க முடியாது. கடன் எவ்வளவு, 13 வசக். 13 வசக் என்றால் கிட்டத்தட்ட 1950 கிலோ. எவ்வளவு கடன், 1950 கிலோ கடன் கொடுக்கணும். பேரித்தம் மலங்களை கனியாக கடனாக கொடுக்க வேண்டும். இவ்வளவு பத்தாதுங்கிறதுனாலதான் இருக்கிறத எடுத்துட்டு போங்கன்னு பேச்சு நடக்குது, அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நபி அவர்கள் வந்து துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், ஜாபீருடைய பேரித்தம்பளங்களில் நீ பரக்கச் செய் என்று துவா செய்தார்கள். நபி அவர்கள் ஜாபீர்ல உங்களை அளந்து கூட அளந்து கூடுன்னு சொல்றாங்க, அளந்து கொடுக்கறாங்க கொடுக்கறாங்க, கனி வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில எல்லா கடனையும் முடித்து விட்டாது. இந்த 1950 கிலோ பேரித்தம்பளத்தையும் கொடுத்து முடிஞ்சிருச்சு. அது போக மிச்சம் எவ்வளவு இருக்கு தெரியுமா, 17 வசக்கு மிச்சம் இருக்குது. 17 வசக்குனா எவ்வளவு, 2550 கிலோ மிச்சம் இருக்குது. அல்ல எவ்வளவு பரக்கத் பண்ணிருக்கான் பாருங்க. இப்ப மொத்த விளைஞ்ச வசூல பாத்தீங்கன்னா 3000 கிலோவுக்கு மேல என்ன செய்ய, 3000மா, ஆமா 4000 கிலோவுக்கு மேல கனி வந்து விளைந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய பரக்கத்து நடந்தது. ஜாபீர் உள்ளவங்க முதல் ஆரம்பத்தில் அவங்க நினைச்சது என்ன, நம்ம சகோதரிக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், இருக்கிறத கடனை கொடுத்து முடிப்போம் இப்படிலாம் அவங்க நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த அளவுக்கு அதுல என்ன செஞ்சான், பரக்கத் செஞ்சான். சந்தோஷப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவரிடத்துல வந்து ஜாபீர் ரலியல்ல அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அவர்கள் உனக்காக பரக்கத் வேண்டி துவா செய்தால் எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உனக்கு பரக்கத் செய்யாமல் இருப்பான். ஆக இந்த மாதிரி அல்லாஹ் வந்து ஒரு பரக்க செஞ்ச உலகத்திலே பார்த்தோம். இதெல்லாம் நம்ம வந்து உலக கணக்குகள்ல இது அடங்காது. ஆனா அல்லாஹ் ஏன் என்ன செஞ்சா, எப்படி செஞ்சா, அந்த சஹாபியுடைய தியாகத்துக்காக அல்லாஹ் கொடுத்ததுதான். யாருடைய தியாகம், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்துக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது போன்ற அற்புதங்களை எல்லாம் அவர்களுக்கு நடத்தினானுங்கிறத பாக்கிறோம். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நம்ம போகும்போது அல்லாஹ் நமக்கு பரக்க செய்வான். அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு சில நேரங்களில் உதறி தள்ளினோம் என்றால், துனியாவை வேண்டாம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினா நமக்கு என்ன செய்வான், அதைவிட பன்மடங்கு. நம்மளே கணிச்சிருக்க மாட்டோம், நினைத்து பார்த்திருக்க மாட்டோம், அப்படிப்பட்ட செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் செஞ்சு நமக்கு பரக்க செய்வான். ஏன்னா பரக்கத் என்றால் என்ன, கசரத்துல் ஹைர் தவாமுஹு, நன்மைகள் நிறைந்திருப்பதும் அந்த நன்மைகள் நிலைத்திருப்பதும் தான் என்னது பரக்கத் என்பது. செல்வம் நிறைய இருக்கிறது பரக்கத் அல்ல, செல்வம் குறைவாக இருந்தாலும் அதுல நலவுகளை அல்லாஹ் நிறைவாக வைத்து விடுகிறான். அதுல பாதிப்புகளை செலவுகளை அல்லாஹ் குறைத்து விடுகிறான். அந்த குறைவான செல்வத்தை வைத்து நிறைவான செல்வத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட சாதிக்க முடியாத காரியங்களை நாம் சாதிக்கிறோம் அல்லவா, இதுதான் என்னது பரக்கத் என்பது. இதெல்லாம் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சான், அருள் புரிந்தான். அதுபோல் இந்த உஹது போர்க்களத்திலே தியாகம் செய்த ஒரு சஹாபி, சிறப்பு பெற்ற ஒரு சஹாபி தான் ஹுதைஃபத்து புனுல் யமான் ரலியல்லாஹு அவர்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படவில்லை, ஆனால் அவர்களும் தியாகம் செய்தார்கள். எப்படி தியாகம் என்றால், அவர்களுடைய தந்தை யமான், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தை பேர் என்ன, யமான் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள். அவர்கள் இந்த போர்க்களத்திலே காஃபிருடைய படையோடு பின்னி பிணைந்து கலந்து விட்டார்கள். ஏன்னா உஹது போர்க்களத்தை உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் தனியா இருந்தாங்க, காஃபிர்கள் தனியா இருந்தாங்க. ஆனால் இந்த பின்னாடி காஃபிர்கள் வர்றது, முன்னாடி வர்றது, எல்லாம் கலந்து மிக்சிங் ஆகி யார் முஸ்லீம் யார் காஃபிர் என்று தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது. சஹாபாக்கள் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லீம் இல்லை என்று நினைத்து, தவறுதலாக நினைத்து அவரை கொலை செய்து கொன்று விட்டார்கள். அந்த போர்க்களத்தில் என்ன செஞ்சாங்க, கொன்று விட்டார்கள். இதை ஹுதைஃபாரல்லவங்க போர்க்களத்தில் பார்க்கறாங்க, தன்னுடைய தந்தை முஸ்லீம்களிடத்தில் இழுத்து செல்லப்படுறத ஹுதைஃபாரல்லவங்க போர்க்களத்தில் பார்க்கறாங்க. போர்க்களத்தில் சத்தம் போட்டு சொல்றாங்க, யா ஐபாத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இவர் என்னுடைய தந்தை, இவரை கொன்று விடாதீர்கள், சத்தம் போட்டு சொல்றாங்க. ஆனா சத்தம் கேட்கல. போர்க்களத்தில் எப்படி இருக்கும், சத்தம் விளங்குமா? சஹாபாக்கள் ஹுதைஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே, தன்னுடைய தந்தைக்காக சத்தம் போட்டு குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போதே அவரை, யமான் ரலியல் அவர்களை சஹாபாக்கள் தெரியாமல் கொலை செய்து விட்டார்கள். ஆனால் ஈமானை பாருங்கள், சுபஹான் அல்லாஹ், இது மாதிரி நேரங்கள் நம்ம என்ன செய்வோம்? ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் அவன் என்ன செய்வான், என் தந்தையை கொலை செஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி மூமியங்கள் மீது அவனுக்கு கோபம் வரும், ஆத்திரங்கள் வரும், பதிலுக்கு கொலை கூட செய்து விடுவார்கள் சில பேர். ஆனால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல தெரியுது, சஹாபாக்கள் வேண்டுமென்றே நம்முடைய தந்தையை கொலை செய்யவில்லை, காஃபிர் என்று நினைத்து என்ன செய்து விட்டார்கள், போர்க்களத்தில் எதிரி என்று நினைத்து கொன்று விட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், எந்த நேரத்திலே, தன்னுடைய தந்தை கொல்லப்படுகிறார், கண்கூடாக பார்க்கிறாங்க. அந்த நேரத்திலே அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம், கஃபர் அல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இதுதாங்க சஹாபாக்களுடைய ஈமான். எப்படிப்பட்ட ஒரு துன்பம், தந்தையே கொலை செய்திருக்கிறார்கள், தெரியாம தானே கொலை செஞ்சாங்க, கஃபர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இதுதான் இந்த உணர்வை தான் நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஏற்படுத்தி விட்டாங்க. அதன் பிறகு உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மக்களிடத்தில் உள்ள சிறப்பு என்ன தெரியுமா, ஃபமா ஸாலத் ஃபீ ஹுதைஃபத மின்ஹு பகியத்து கைரின் ஹத்தா லகிய பில்லாஹ், அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் மக்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருந்தது, ஒரு உயர்ந்துட்டாங்க, மக்களே உயர்ந்துட்டாங்கல்ல. ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி அவர்களுடைய நற்குணத்தை வெளிப்படுத்தினார்கள். மரணிக்கும் வரை அவர்களிடத்தில் நன்மை இருந்து கொண்டே இருந்தது. நபி அவர்கள் என்ன செய்தார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நஷ்ட ஈட்டு தொகையை கொடுத்தார்கள். ஏன்னா இந்த அநியாயமாக தவறுதலாக கொலை செய்யப்பட்டால் அதுக்கு ஒரு நஷ்ட ஈட்டு தொகை இருக்கிறது, அதை நபி அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வழங்கினாங்க. ஆனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க தெரியுமா, ஃபதஸத்தக ஹுதைஃபத்து பிதியத்திஹி அலல் முஸ்லிமீன், அதை முஸ்லிம்களுடைய நன்மைக்காக அந்த நஷ்ட ஈட்டு தொகையை அவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்களும் ஒரு தியாகம், தந்தையை கொலை பண்ணப்பட்டிருக்காரு, சரி காசு வருது அதை வாங்கிக்கிறோமே அப்படிங்கிறது கூட கிடையாது. அதை என்ன செஞ்சாங்க அவங்க, அதையும் முஸ்லீம்களுக்காகவே அவங்க என்ன செஞ்சாங்க, கொடுத்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆக இது மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த உஹது போர்க்களத்திலே நிறைய தியாகங்கள், பல்வேறு தியாகங்கள், நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், அவர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவான். இதன் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஒரு பாடத்தை போட்டுகிறான். அது மாதிரி ஈமான் நமக்கு இருக்க வேண்டும், மறுமை சிந்தனை இருக்க வேண்டும், துனியாவின் மீது பற்றுகளை குறைத்து மறுமையின் மீது உள்ள நம்பிக்கை நம்மிடத்திலே அதிகமாக வேண்டும். மறுமை வாழ்க்கைக்காக உலகத்தை நாம் தேர்வு செய்யக்கூடாது, உலகத்துக்காக மறுமை வாழ்க்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. இதெல்லாம் இந்த சம்பவங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள். அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிற ஒரு சில தகவல்கள் தான், ஹதீஸ்களில் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்கள் தான். இது நம்ம வரலாற்று செய்திகளாக ஒரு சம்பவங்களாக படிக்கும் போதே நமக்கு எவ்வளவு கவலைகள் வருகிறது, அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் எப்படிப்பட்ட உச்சகட்ட நிலையில் இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன், அந்த நிலை, உஹது போர்க்களம் முடிந்த நிலையில், இவ்வளவு தியாகங்களும் நடந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உயிரோடு இருந்த சஹாபாக்கள் பல்வேறு நபர்களுக்கு உடல்கள் வெட்டு உளுந்து காயம் பட்டு பலகீனப்பட்ட நிலையில் முதல் தோல்வி கிடைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய அந்த வேதனையை நம்மால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. சொல்லப்போனால் இன்றைக்கு சிரியாவில் முஸ்லிம்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டிருக்குமோ இதே மாதிரியான துன்பங்கள் தான் சஹாபாக்களுக்கு உஹது போர்க்களத்திலே ஏற்பட்டிருக்கும், ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகு அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசிய வார்த்தை, சொன்ன வசனங்கள் என்ன தெரியுமா? வலா தஹினு வலா தஹசனு, வலா தஹினு வலா தஹசனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். வந்துமுல் அலவுன இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், அல்லாஹை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், அந்துமுல் அலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். வலா தஹினு வலா தஹசனு, கவலைப்படாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மூமின் எப்படி சோர்வான், சோர முடியுமா, தளர்ந்து விட முடியுமா? அவனுடைய குழந்தைகள் கொல்லப்பட்டாலும், அவனே கொல்லப்பட்டாலும், அவனுடைய தந்தை கொல்லப்பட்டாலும், எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் சோர்ந்து விட மாட்டான், தளர்ந்து விட மாட்டான். அல்லாஹ் இந்த வார்த்தையை தான் சஹாபாக்களுக்கு சொன்ன, இதுதான் அவங்களுக்கு அந்த கவலைகளுக்கெல்லாம், அந்த ஏற்பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்து தடவக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. அல்லாஹ் சொன்ன அந்த கவலையை அல்லாஹ் எப்படி வார்த்தைகளால் நீக்குகிறான் என்று பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரியான துக்கம் ஏற்பட்டால் இதற்கு முன்பாக அவர்களுக்கும் ஏற்பட்டதே. பத்ர் போர்க்களத்தில் இது போன்ற நிலையை அவர்களும் அனுபவித்தார்களே. அப்படித்தான் நாம் நாட்களை திருப்பி விடுவோம். ஒரு காலத்தில் வெற்றி கிடைக்கிறதா, ஒரு காலத்திலே தோல்வி கூட ஏற்படும். வலியாலம் அல்லாஹுல்லதீன் ஆமனு, இந்த துன்பம் எதற்கு தெரியுமா? எதற்கு? ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அறிவதற்காக. ஈமான் எப்போ ஒரு மனுஷன் ஈமான்ல முழுமையை அடைய முடியும்? சந்தோஷமான நிலையிலே இருந்தா ஈமான்ல எப்படி உயர முடியும்? நம்முடைய ஈமானை எப்ப உயரும், எப்ப அதிகமாகும்? துன்பங்கள் வந்தால் தானே, துயரங்கள் ஏற்பட்டால் தானே. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துவதற்காக, அல்லாஹ் அறிவதற்காக. ஆக ஈமான்ல உயர்வான ஒரு நிலையை இதன் மூலம் அடைந்தார்கள். ஆக முஸ்லிம்களை பொறுத்தவரை எவ்வளவு துன்பம் ஏற்படட்டுமே, இந்த சிரியாவுடைய பாதிப்புகள், எவ்வளவு விஷயங்கள் ஏற்படட்டுமே, அவங்க சோர்வாங்களா? இல்ல. அவங்க எப்படி எடுத்துக்கொள்வாங்க? நம்ம ஈமான்ல உயர்ந்திருக்கிறோம், இவ்வளவு கஷ்டம் வந்த பிறகு நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை இழக்காம இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வை நம்ம சரியா நம்புறோம். ஈமானின் நீங்கள் அறிவதற்காக. மின்கும் சுஹதா, உங்களில் அல்லாஹ் சுஹதாக்களை எடுக்க விரும்புகிறான். எல்லாம் ஷஹீத், அந்தஸ்து. ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டா கூட ஷஹீதாகிவிட்டார். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கவலை உடனே நமக்கு சரியாயிரும். இப்ப என்னங்க, எல்லாரும் மௌத்தா தான் போக போறோம். யாருக்கு மௌத்து வரல? இன்னைக்கு இல்லாம நாளைக்கு மௌத்தா போக போறோம், எல்லாரும் மௌத்தா போறோம். இப்ப அல்லாஹ்வுக்காக ஷஹீதாகிவிட்டார். ஷஹீதாகிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அது எல்லாருக்கும் கிடைக்குமா? அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் சஹாபாக்களுடைய கவலைகளை, கண்ணீரை அல்லாஹ் துடைக்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு தாலிமீன். அல்லாஹ் அடுத்து சொன்னான், உமா கானலி நஃப்ஸி அன் தமூத்த இல்லா பிஇத்னில்லாஹ். இந்த போர்க்களத்தில் நீங்கள்லாம் கொல்லப்பட்டீர்கள் என்றால் அல்லாஹ் நாடிதானே கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். எந்த உயிர் உலகத்தில் மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அது மரணிக்க முடியாது. ஒரு மனிதன் அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்கிறான், இந்த பாடத்தை எல்லாம் அல்லாஹ் இப்பதான் சொல்கிறான், சஹாபாக்களுக்கு கற்றுத்தருகிறான். உலகத்தில் ஒரு உயிர் மரணிக்கிறதா? நம்மளை எதிரிகள் கொலை செய்து விட்டார்கள், போய்விட்டார்கள், அவன் கிடையாது, அவன் ஒரு காரணமா இருக்கிறானே தவிர அல்லாஹ் நாடி இருக்கிறான், அவ்வளவுதான். உன்னுடைய உயிர் போக வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு நாடி இருக்கிறான். நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு எப்படி உயிரிழப்பு ஏற்பட்டாலும் அல்லாஹ் நாடியதால் இது நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடந்திருக்கிறது. அல்லாஹ் இதை விரும்பாட்டினா இந்த காரியம் நடந்திருக்கவே செய்யாது. ஆக அல்லாஹ்வின் மீது நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சஹாபாக்களுக்கு சொன்னான். அடுத்து அல்லாஹ் சொன்னான், சஹாபாக்கள் ஏற்பட்ட அந்த கவலையை அவர்களுக்கு மறுபடியும் உற்சாகமூட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் சொன்னான், நபியின் காத்தல மகு ரிபியூன கசீர், எத்தனையோடு நல்லடியார்கள் போரிட்டிருக்கிறார்கள், அதிகமான நல்லடியார்கள் நபிமார்களோடு போரிட்டிருக்கிறார்கள். ஃபமா வஹனூ லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்காக அவர்கள் சோர்ந்து விடவில்லை. ஒமா லாஃபு, அவர்கள் தளர்ந்து விடவில்லை. ஒமஸ்தகானு, அவர்கள் பலகீனப்பட்டு விடவில்லை. வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், இந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படி எத்தனை நபிமார்களோடு நல்லடியார்கள் போரிட்டு இருக்கிறார்கள். வமா கான கவுலஹும் இல்லா அன் காலு ரப்பன அஃபிர் லனா துனூபனா, இந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் ரப்பன அஃபிர் லனா துனூபனா, எங்கள் இறைவா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வஇஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களுடைய காரியங்களிலே ஏற்பட்ட எங்களுடைய பிழைகளை வரம்பு மீறல்களை நீ பொறுத்துக் கொள்வாயாக. வசப்பித் அக்தாமனா, எங்களுடைய கால்களை நீ எங்களுடைய பாதங்களை நீ ஸ்தரப்படுத்துவாயாக. வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிரான கூட்டங்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. இந்த நேரத்திலே பலகீனப்படவில்லை, சோர்ந்து விடவில்லை. போரிடக்கூடிய நேரத்திலே துன்பங்கள் துயரங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் செய்த வார்த்தை, சொன்ன வார்த்தை, கொட்டிய சொற்கள் ரப்ப நஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஓ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களுடைய வரம்பு மீறல்களை நீ மன்னிப்பாயாக. ஓ சப்பித் அக்தாமனா, இந்த போர்க்களத்திலே நாங்கள் புறமிதுகிட்டு ஓடிவிடக் கூடாது, எங்களுடைய கால்களை நீ வலுப்படுத்துவாயாக. வன்சுர்னாலல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இதெல்லாம் எப்படிப்பட்ட சொற்கள்! துன்பங்கள் துயரங்களின் போது நாம் அல்லாவிடத்திலே இந்த வார்த்தைகளைத்தான் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு, எங்களுடைய குற்றங்களை நீ பிழைவறுத்துக்கொள், எங்களுக்கு உதவி செய் என்று அல்லாவிடத்திலே நாம் வேண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபஆதாஹுமுல்லாஹு சவாப துன்யாவா ஹஸ்ன சவாபில் ஆஹிரா, எனவே அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை வழங்கினான், மறுமையின் நற்கூலியையும் வழங்கினான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். இந்த உலகத்துடைய நன்மையும் அல்லாஹ் வழங்கினான், மறுமையுடைய அழகான நற்கூலி, ரெண்டுக்கும் அல்லாஹ் சவாப் என்று சொல்றான். துன்யாவுடைய சவாபையும் வழங்கினான், ஆகிரத்துடைய சவாபையும் வழங்கினான். ஆனா ரெண்டும் சமமா இல்ல. ஆனா ஆகிரத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுஸ்ன சவாபில் ஆஹிரா, ஹுஸ்ன சவாபில் ஆஹிரா, ஆகிரத்துடைய அழகான சிறப்பான நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னும் அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் சொன்னான், சனுல்கி ஃபி குலூபில் லதீன கஃபரு ரஅப, காஃபிர்களுடைய உள்ளத்திலே நான் அச்சத்தை ஏற்படுத்துவேன். பிமா அஷ்ரகு பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த காரணத்தால். உண்மையிலே ஏற்பட்டது. நம்ம நினைக்கலாம் இப்படி பின்னி இருக்கிறார்கள், அடித்து உதைத்திருக்கிறார்கள், வெட்டி வீழ்த்தி இருக்கிறார்கள், காஃபிர்களோட துணிச்சு இருப்பாங்கன்னு. ஆனா அவங்க துணியல், அவங்க உள்ளத்துல பயம்தான் ஏற்பட்டுச்சு. என்ன பயம்? என்னடா இப்படி அவர்களை நம்ம சின்னாபின்னமாக்கி இருக்கிறோம், ஆனா அவங்க சோர்ந்து விடவில்லையே, தளர்ந்து விடவில்லையே, இன்னும் எதிர்த்து நிற்கிறார்களே, இது மாதிரி நம்முடைய படையில இல்லையே. அப்ப அவங்களோட உள்ளத்துல பயம் வந்துச்சு. இவங்க எதுக்கும் தயாரானவங்க, இவங்களை நம்ம சாதாரணமா எதிர்கொள்ள முடியாது என்ற பயத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல ஏற்பட்டான். இந்த மாதிரியான வார்த்தைகள் சஹாபாக்களை ஒரு உற்சாகப்படுத்தி அவருடைய மனங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய சொற்கள் தான். அது மாதிரி இந்த உஹது பொருட்களுக்கு அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறான். அது மாதிரி அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? லல் மஃஃபிரத்தும் மினல்லாஹி வ ரஹ்மத்தும் கைரும் மிம்மா யஜ்மஊன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகளும் ரஹமத்தும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை விட சிறந்தது. அல்லாஹ் கூறினான், வலையும் முத்தும் அவ கொத்தில்த்தும், இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் இறந்தால் இலல்லாஹி தஹ்ஷரூன், நீங்கள் யாரிடத்திலே போகிறீர்கள்? அல்லாவிடத்திலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். போர்க்களத்திலே கொல்லப்பட்டவர்கள் அழிந்து விட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் இருதகூன், ரப்பிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரிஸ்க் வந்து கொண்டிருக்கிறது, அவங்க சொர்க்கத்தில் பறவைகளாக கனிகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி சஹாபாக்களுக்கு ஆறுதலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அன்பான சகோதரர்களே, ஒரே ஒரு படிப்பினை, இந்த உஹது போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? நடந்து முடிந்த அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்த விஷயங்களில் நாம் எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்குமுறையை அல்லாஹ் சொல்கிறான். சில நேரங்களில் நம்ம நல்ல எண்ணங்கள்ல சில காரியங்களை நம்ம செய்வோம், முயற்சிகளை நம்ம செய்வோம், ஆனா நம்மளை அறியாம நம்ம என்ன செஞ்சிருவோம், சில தவறுகள் ஏற்பட்டுரும். அந்த தவறுகளை செய்யணுங்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்காது. நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும், ஆனா ஏற்பட்ட ரிசல்ட் என்னவா இருக்கும், தவறான ரிசல்ட்டா இருக்கும். அது மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சா, அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. அதை மட்டும் ஏன் நான் எடுத்திருந்தேன்னா இப்படி செஞ்சிருப்பேன், அப்படி பண்ணியிருப்பேன், அப்படி நடந்தா இப்படி நடந்திருக்கும் என்று இப்படி பேசக்கூடாது. இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்ட போது முனாஃபிக்கீன்கள் காஃபிர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஹல்லனா மினல் அம்ரி மின் ஷை, நமக்கு ஏதாவது அதிகாரம் இருந்திருக்கலாமே. அதிகாரத்தை நம்ம கையில கொடுக்கல, பேசாம நம்மகிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா இந்த போர்க்களத்தில் ஒரு வழி பண்ணியிருப்போம் அப்படின்னா சில பேர் அறியாம பேசினாங்க. அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா, குல் நபியே உங்களுக்கு சொல்லுங்க, இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், அதிகாரம் முறை அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. உன்கிட்ட வந்தா நீ என்ன பண்ணிருப்ப, நீ அல்லாஹ் நாடினா நடந்திருக்குது, என்கிட்ட வந்தா அப்படி நடக்கும் இப்படி இருக்கணும், அல்லாவா உங்க கையில என்ன அதிகாரம் இருக்கு, அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, இப்படி பேசாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி முனாஃபிக்கீன்கள் சொன்னார்கள், லவ் காணலனா மினல் அம்ரி செய்யும் மா குத்தில்னா ஹாஹுனா, நம்மிடத்திலே மட்டும் கொஞ்சம் அதிகாரம் இருந்திருந்தால் இங்கே கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு நபியை சொல்லுங்கள், குல் நபியை உங்களுக்கு சொல்லுங்க, இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில். யாரெல்லாம் கலா கதிருக்கு எதிராக பேசுறாங்களோ, நடந்து முடிந்த விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை காட்ட நினைக்கிறாங்களோ, அதை வச்சு பெருமை அடிக்க நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அதிகாரம் இருந்தா கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் நீங்க சொல்றீங்களா, லவ் குன்தும் ஃபி புயூதிக்கும், நீங்க போர்க்களத்துக்கே வரல, உங்க வீட்டிலே இருந்திருந்தீர்கள் என்றாலும் கூட, லா பரதல்லதீன குதிப அலைஹிமுல் கத்லு இலா மலாஜிஹிம், நீங்களா மௌத்தா போவீங்கன்னு அல்லாஹ் எழுதி இருந்தான்னா நீ போர்க்களத்துக்கு வந்து செத்துருவனி அல்லாஹ் சொன்னான். அப்ப என்ன போர்க்களத்து வந்து கொண்டிருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம், இறந்திருக்க மாட்டோம், என்ன பேசிட்டு இருக்கீங்க, போர்க்களத்துக்குள்ள வீட்டிலே நீ இருந்திருந்தா கூட நீ எந்த இடத்துல மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதினானோ அந்த இடத்துக்கு நீனா தானா வந்து சாகுவ, மரணிப்பாய், அதனால இப்படி பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதுபோல அல்லாஹ் சொன்னான், ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே, லா தக்கூனு கல்லதீன கஃபரு வகாலூலி இஹ்வானிஹிம், காஃபீர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள், தங்களுடைய சகோதரர்களை பார்த்து இப்படி பேசினார்களே அவர்களைப் போல இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் யாருடைய சொல்லுங்கிறான்ல, யாருடைய சொல்லு, காஃபீருடைய சொல்லு. ஈமான் உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டாங்க, எப்படி பேச மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு மனுஷன் ஒரு வைத்தியம் பண்றான்னு வைங்க, ஒரு நல்லது நினைச்சு, சில குடும்பங்கள்ல நடக்கும், ஏன்னா ஒரு நல்லது நினைச்சு ஒரு வைத்தியம் பண்ணுவான், ஏன்னா அந்த வைத்தியத்தை இவங்க விரும்ப மாட்டாங்க, இவங்க ஏதாவது வைத்தியம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டை அப்படியே அவன் மௌத்தா போயிட்டான்னு வைங்களேன், அப்பதான் அவன் பிரச்சனை நடக்கும். நான் அப்பவே சொன்னேன் நீ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி பழிய தூக்கி என்ன செய்வாங்க, அவன் மேல போடுவாங்க, என் பேச கேட்டிருந்தா இவர் இறந்து போயிருக்க மாட்டார்னு பேசுவாங்க. ஒரு மூமின் இப்படி பேசுவானா, அல்லாஹ் நம்பினாலும் இப்படி பேசுவாங்களா, பேச மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப அல்லாஹ் சொன்னா, குல் நபியே இவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபதரஹு அன்ஃபுசிக்கும்ல் மௌத இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மௌத்தை உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா, அல்லாஹ் கேட்கிறான். கொல்லப்பட்டிருக்க முடியாது, இறந்து போயிருக்க மாட்டாங்கிறியே, உனக்கு வரக்கூடிய மௌத்தை நீ தவிர்க்க முடியுமா, அல்லாஹ் உனக்கு எப்ப எழுதினானோ அப்ப நீ என்ன செய்வாய், மரணித்து தான் போவாய் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என்ற ஒரு படிப்பினை அல்லாஹ் நமக்கு செய்கிறான். எனவே நம்முடைய வாய்களில் என்ன செய்யக்கூடாது, நம்ம சில நேரங்கள் நம்முடைய அறியாம வரும், ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னானா, சஹாபாக்கள் அந்த நேரங்களில் என்ன செஞ்சாங்க, நம்ம அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாதே, அது சொல்லி அதில் ஏற்பட்ட தவறுகளை நினைத்து நம்ம என்ன செய்யலாம், அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்ம யோசிக்கலாமே தவிர, அப்படி நடந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா லவ் என்ற வார்த்தை இருக்கிறதே, இப்படி செய்திருந்தால் அந்த ஆள், அந்த லவ் என்ற வார்த்தை சைத்தானுடைய காரியத்தை திறந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் முகது போரை பற்றிய போதுமான தகவல்கள் என்று நாம கருதுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த போர்க்களத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது நாம அறிந்து கொள்ளலாம்.